புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை நபார்டு வங்கி உதவி பொது மேலாளர் திரு ஆர் தீபக்குமார் அவர்கள் இட்டேரி அமைப்பு பயன்பாடு பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிலைய இயக்குனர் திரு எஸ் விஜயகுமார் அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நபார்டு வங்கியின் உதவி பொது மேலாளர் திருமிகு ஆர் தீபக்குமார் சார் அவர்கள் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி வந்து இட்டேரி சூழியல் மண்டலம் அந்த தலைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. சார் வணக்கம். சார்
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். என்னோடய பேர் தீபக்குமார். இளங்கலை வனவியல் முதுகலை வனவியல் வந்து பட்டம் பெற்று அதன் பிறகு வந்து நபார்டு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியில் வந்து கடந்த 6 வருடங்களாக பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். வனவியல் வனங்கள் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து வனங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் பத்தாது. அதை வந்து நம்ம வந்து எப்படி ஃபைனான்சியல் ஆங்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இருந்து பார்க்கணும். ஏன்னா வனங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் அந்த ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம வந்து இந்த பணியை வந்து தேர்ந்தெடுத்தேன். இன்றைக்கி வந்து 6 வருடங்கள் பணிபுரியும் போது எனக்கு கொடுத்த அனுபவங்களை வைத்து நம்மளோட உள்ளூரில் இருக்கக்கூடிய இட்டேரி காடுகளை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். முதுகலை பட்டப்படிப்பு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஊரக மேம்பாட்டு மையத்தில் வந்து நான் செய்து கொண்டு வருகிறேன்.
ஓகே சார். இப்போ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து இதை பற்றி முனைவர் பட்டம் ஆய்வுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பர்டிகுலராக இட்டேரி, ஏன்னா நானே இதில் வந்து கேள்விப்படுறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ சமூக காடுகள், வேளாண் காடுகள் அல்லது அடர் காடுகள், மலைக்காடுகள் இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதில் இட்டேரி காடுகள் அல்லது இட்டேரி சூழியல் மண்டலம் அப்படிங்கிறது அந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த இட்டேரினா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
இட்டேரி காடுகள் அப்படின்னு சொல்லி நம்மளோட அகராதிகளை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக காடுகளை வந்து இட்டேரி சுடுகாடை வந்து சுட்டேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வழக்கத்தில் வந்து இருந்து கொண்டு வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காடுகளில் வந்து ஏரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏரியும் காடுகளும் கிட்டத்தட்ட மரங்களாக சூழப்பட்டிருக்கும். அதனால் வந்து அந்த ஏரிகள்ங்கிற கான்செப்ட் வந்து காடுகளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இட்டேரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா அவங்க வந்து பழங்காலத்தில் நம்ம தமிழர்கள் வாழ்ந்த ஏரியாக்களில் வந்து நம்ம சில மரங்களை வந்து இட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து சும்மா மெயின்டைன் பண்ணாமல் ஒரு பொது பயன்பாட்டிற்காகவோ இல்லை ஒரு அவங்களோட வேற ஒரு நோக்கத்திற்காக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதனால் இட்டேரி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கலாம்
அப்படின்னு உங்களுடைய இது. இப்போ நான் இதை நீங்கள் சொன்னதை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியினுடைய அருகாமையில் இட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மரங்களினுடைய தொகுப்பு காடு, அப்படி வச்சுக்கலாமா? இட்டேரி அப்படிங்கிறது அந்த மாதிரி
கூட இருக்கலாம். ஆனால் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சில ஏரியாவை கன்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இட்டேரின்னு சொல்லுவோம்.
அது மாதிரி இந்த இட்டேரிக்கும் இந்த கோயில் காடுகள்னு இருக்குல்ல, சேக்ரட் குரூவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடு?
இட்டேரிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் மேக்ரோ லென்ஸில் இருந்து பார்க்கும்போது இட்டேரியாக இருக்கும். அது மைக்ரோ ஏரியாவில் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து கோயில் காடுகள் அதுக்குள்ளே தான் அடங்கும் அப்படிங்கிறது என்னோடய வாதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து கோயில் காடுகளில் வந்து நம்மளோட தமிழர் பண்பாடும் சரி உலகளவுலையும் சரி கோயில் காடுகள் எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு காலத்தில் அந்த ஊருக்காக அவங்க மூதாதையர்கள் ஒரு போரை வந்து வென்றிருப்பாங்க, இல்லை அவங்களோட இன்னுயிர் நீட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்மளோட கோயில் காடுகளில் வந்து சாமியை வச்சு வழிபடுவோம். அதுதான் இயற்கையாக வலித்து வழிபடுறது தான். அந்த ஏரியாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இட்டேரிங்கிறது மிகப்பெரிய ஆங்கிளில் இருக்கும். அது சின்ன ஒரு பார்ட் ஆஃப் தான் வந்து கோயில் காடுகளாக இருக்கலாம் அப்படி.
இந்த இட்டேரி சூழியல் மண்டலத்தினுடைய அமைப்பு, அந்த ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அதை வந்து பழமையான காலத்திலேருந்தே நம்ம மக்கள் அதை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு. அது வந்து ரெண்டு விதமான கேள்வி என்கிட்ட இருக்குது. இந்த இட்டேரியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஒன்று, அது இந்த தமிழர்கள் அல்லது தமிழ் பண்பாடோட அந்த அவங்களுடைய வாழ்வியலோடு சேர்ந்துருக்குதா இல்லை மற்ற மாநிலங்கள்லேயும் இதெல்லாம் இது மாதிரி இருக்கா?
இட்டேரி வேளாண் சூழியல் காடுகள் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து என்னன்னா, இது ஆல்மோஸ்ட் உலகம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு தான் என்னோட ஒரு பயணங்களில் நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போது மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இப்போது உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் பேக்வார்டான ஏரியாவில் போகணும்னா இன்னமும் இருக்குது. ஆனால் இந்த தமிழர் பண்பாட்டுக்கும் வந்து தமிழரோட வாழ்வியல் முறைக்கும் தமிழர்களின் விவசாய முறைக்கும் வந்து இது நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து மனிதன் வந்து ஒரு காட்டில் வந்து இறைகளை வேட்டையாடி உண்டு வாழ்ந்த காலங்கள் மாறி ஒரு நிலையான வேளாண்மைக்கு மாறும் சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து முதல்ல வந்து எங்கெங்கெல்லாம் ஆற்று பாசனம் தண்ணீர் வசதிகள் இருக்கவங்க அந்த இடத்துல போய் அவங்க செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து மக்கள் தொகை பெருக்காக இருந்தது, அதேமாரி உணவு தேவையாக இருந்தது, வேளாண்மை வந்து பிரதான தொழிலாக வச்சுருக்கும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்களோட வேளாண் காடுகளுக்கு நடுவில் வந்து ஒரு வில்லேஜை செட்டப் பண்ணி அவங்க வந்து வில்லேஜுகளில் கால்நடைகளும் வளர்த்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு விவசாயிக்கும் இன்னொரு விவசாயிகளுக்கும் ஒரு பவுண்ட்ரியாக சில மரங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதுதான் இட்டேரி காடுகளாக பிற்காலத்தில் உருவாகி இருக்கும். அந்த இட்டேரி காலங்கள் காலப்போக்கில் வந்து மனிதர்கள் வந்து விலங்கினங்களை மேய்ச்சல் நிலங்களுக்கு கொண்டுட்டு வரும்போது வந்து வயல்வெளிகளில் என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கு, உள்ளே புகுந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இட்டேரி காடுகளில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே பார்க்கும்போது ஒரு வாரியில் ஆற்றிலிருந்து தண்ணீர் வரும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மரங்களை அதுக்கு தகுந்தாப்புல தகவமைப்பு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இட்டேரி காடுகளில் இன்னைக்கு
அதனுடைய அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக அருமையாக சொன்னீங்க. இப்போ சமீப காலங்களில் நான் வந்து கேள்விப்படக்கூடியது இல்லைன்னா நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமையாக வந்து இந்த பயோஃபென்சிங், இந்த உயிர் வேலி அமைத்தல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அதை சுற்றி மரங்கள் செடி எல்லாம் நட்டிருப்பாங்க, ஆடு மாடு உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நட்டிருப்பாங்க. இந்த உயிர் வேலிக்கும் நீங்கள் சொல்கிற இந்த இட்டேரி இந்த சூழியல் மண்டலத்துக்குமான அதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா, இல்லை ரெண்டும் வேறு வேறையா, அதை எப்படி பார்க்குறது நம்ம, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இட்டேரிகளும் இந்த உயிர் வேலிகளும் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது உயிர் வேலிகளில் சிம்பிளாக பார்க்கும்போது வந்து ஏதாவது தாவரங்கள் வேலிகளாக பயன்படும். ஆனால் இந்த இட்டேரி ஈக்கோ சிஸ்டத்தில், இட்டேரி வேளாண்மை சூழியல் அமைப்பில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும், மேம்படுத்தப்பட்ட நிலை. அது வந்து இட்டேரி பயோஃபென்சிங் வந்து ஒன் பர்பஸ் தான். நம்ம வந்து வேளாண் காடுகளில் வந்து மற்ற விலங்கினங்களிலிருந்து பாதுகாக்கணும், அது ஒரே ஒரு மோட்டிவ் தான் இருக்கும். ஆனால் இந்த வேளாண்மை, இந்த இட்டேரி வேளாண் அமைப்பு காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பலதரப்பட்ட நன்மைகள் வந்து விவசாயத்திற்காகவும் இல்லை மக்களுக்காகவும் பயன்படுகிறது.
ஓகே, இப்போ குறிப்பாக அன்னைக்கு இருந்த சமூக மக்கள் இட்டேரியை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பயோஃபென்சிங்கிறது ஆடு மாடு இந்த மாதிரி உள்ள கால்நடைகளோ இல்லை பிற விலங்குகளோ வேளாண் விளைச்சல் நிலத்துக்கு வந்துடக்கூடாது, இல்லைனா இவங்க பயிரிடுற பகுதிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கருதி வச்சிருக்கலாம். ஆனால் ஈட்டேரி அப்படி இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. அதில் இருந்து என்ன மாதிரியான பயன்களை அன்னைக்கு எதிர்பார்த்து அவங்க வச்சுருந்தாங்க?
ஒன்று, இந்த இட்டேரிகள் வந்து பார்த்தோம்னா இப்போ உயிர் வேலிகளை காட்டிலும் வந்து நிறைய பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு 80 வயசு 90 வயசு இருக்கிற தாத்தா பாட்டிகள்கிட்ட நம்ம கேட்கும்போது எதுக்கு நீங்கள் இந்த மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமப்புறத்தில் கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறது மொத்தம் 5 விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஒன்று, அவங்க சொல்லக்கூடியது வந்து என்னென்னா காட்டுக்கு உரம் கிடைக்கும். எப்படி அப்படின்னா வந்து நம்மளுக்கு மரம் தலைகள் கொடிகள் வந்து மழை காலத்தில் நல்லா செழித்து வளரும். அந்த வெயில் காலம் வரும்போது வந்து பார்த்தோம்னா அதை சாப் பண்ணி அதை கட் பண்ணி நம்மளோட படலிங்னு சொல்லக்கூடிய வேளாண்மைகளை நிலம் குறிப்பாக நெற்பயிர்களை நடுவதற்கு முன்பாக இலைத்தலைகளை போட்டு
போடுதல் மாதிரியா
இலைத்தலைகளை சேத்துக்குள்ளேயே போட்டுருவாங்க. சேத்துக்குள்ளேயே போட்டு அதை வந்து நியூட்ரியன் ரீசைக்கிளிங் வந்து ஒன்று மிகப்பெரிய விஷயமாக பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சில அந்த காலத்தில் வந்து ஆஸ்பத்திரின்னு சொல்லக்கூடிய நம்மளோட மருத்துவமனைகள் வந்து அந்தளவுக்கு இல்லாத காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏதாவது சிறு சிறு நோய்கள் உபாதைகள் ஏற்பட்டது அப்படின்னா இந்த இட்டேரி காடுகள்லேருந்து ஒரு
மூலிகைகளை
அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்தோம்னா உணவுக்காக இந்த இட்டேரி காடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் யூட்டிலைஸ்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகம் பயன்பாட்டில் இல்லாத பழங்களும் உண்ணத்தகுந்த பழங்களும் நமக்கு வந்து நிறைய இட்டேரி காடுகள்லேருந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பழம் மரங்கள் இப்போ இழந்த பழமே வந்து இன்னைக்கு வந்து அருகி
போயிடும். அருகி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உழவர் சந்தையிலெல்லாம் அது வந்து அந்த இழந்த பழத்தை வந்து விற்கிறாங்க.
இழந்த பழம் இருக்குது, கள்ளிப்பழம் இருக்குது, கலாப்பழம் இருக்குது, அப்படி சொல்லிக்கிட்டே போனோம்னா சூரப்பழம் இருக்குது. இப்படி பழங்கள் வெரைட்டியே வந்து பார்த்தோம்னா 100க்கு மேலே சொல்லலாம். அதேமாதிரி கீரை வெரைட்டிகள் பார்த்தீங்கன்னா முன்னக்கீரை, முஸ்டக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இது வந்து இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போய்க்கு.
இதெல்லாம் அதுல அந்த
இட்டேரிகள்ல இயற்கையான சூழ்நிலையில அது அது பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது ஒண்ணு மனிதனுக்காக உணவாக பயன்படுது, இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மரங்கள் இருக்கிறதுனால எங்களோட அப்பாவே நான் என்னோட அனுபவத்தை சொன்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான்
நினைக்கிறேன்.
என்னன்னா எங்க அப்பா வந்து ஒரு 10th 10th class கிடைக்கும் போது என்னோட ஸ்கூலோட ஃபீஸ் வந்து 800 ரூபாய். அந்த 800 ரூபாய் அவர் வந்து கடன் கேட்கறதுக்காக வேறு போகும்போது வந்து அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற அவரோட நண்பர் வந்து இல்லை கடன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வேற ஏதாவது வழியை பாருங்க அப்படின்றார். அப்போது அவர் வந்து அந்த இட்டேரி காடுகளில் வந்து எங்களோட ஃபார்மில் வந்து அன்னைக்கு சரி இன்னைக்கு இருக்கிறதுனால அவர் வந்து மரத்தை வெட்டி விற்றார். விற்று அதில் வரக்கூடிய காசை கொடுத்து எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டினார். அது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் பெரிய மரங்களை என்னால் வந்து அழியப்பட்டதுங்கிறது வந்து கொஞ்சம்
கஷ்டமான
சூழ்நிலையாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு இன்சூரன்ஸாக ஒரு பேங்காக அது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து
நீங்கள் இன்றைக்கி இந்த இட்டேரி காடுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அன்றைக்கி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கு. இல்லாமல் பாதுகாக்கணும்
கண்டிப்பாக. ஏன்னா அந்த மரங்களை வந்து வெட்டி மர சாமான்கள் செய்யறதுக்காக எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்ததுனால தான் நான் வந்து படித்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி வந்து மரங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸஸாக யூஸ் பண்ணுச்சு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கலப்பை மரங்கள்ல இருந்தால் செஞ்சாங்க, அது இல்லாமல் வேறு ஏதாவது கட்டில் மரங்கள்ல இருந்தால் செஞ்சாங்க. நம்மாழ்வார் ஐயா சொல்கிற மாதிரி 10 விஷயங்களை வந்து காடுகளில் இருந்து ஈஸியாக கிடைக்கும். அந்த 10 விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இட்டேரி வேளாண் சூழியல் அமைப்புகள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும், அதே நேரத்தில் வந்து நம்மளோட உணவு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ சமீப காலமாக நம்ம அதிகமான ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடியது இந்த சூழியலில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே வருது அப்படின்னு. இப்போ இட்டேரி காடுகள் எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா கிராமங்கள்லேயும் அது பாதுகாக்கப்பட்டிருந்தால் அல்லது அதை நம்ம இன்னும் அரசு வந்து முன்னெடுத்து அந்த இட்டேரி காடுகள் வளர்ப்புக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம வந்து பெற்றோம்னா காலநிலை மாற்றத்தில் நம்ம ஏதாவது அதை ஒரு பயனுள்ள விஷயமாக பண்ண முடியுமா?
கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படி அப்படின்னா வந்து இயற்கை சூழியல் பாதுகாப்பு என்பது வந்து அரசாங்கம் மட்டும் முயற்சி பண்ணால் வந்து முடியாது. அந்த லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் வந்து ஒருத்தர் கவர்மெண்ட்டாக எடுத்து முடிவு பண்ணி விஷயங்களை வந்து புகுத்தும்போது வந்து அது நடைமுறையில் சாத்தியாகாது. ஆனால் இந்த இட்டேரி காடுகள் வந்து பார்த்தோம்னா சிறு சிறு நூக்கன் கார்னர், அதாவது வந்து சிறு குறு விவசாயிகள்லேருந்து அவங்களால தொடங்க முடியும், அந்த லைஃப் ஸ்டைலை வந்து அவங்களால அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இட்டேரி வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தோம்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிறோம். ஒன்று வந்து தூய்மையான காற்று இல்லை, அதிக மாசுபாடு இருக்குது, அப்நார்மலாக வந்து மழை பெய்யுது, அதே நேரத்தில் வந்து வெயில் அதிகமாகுது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து நம்ம வந்து எதனால் முக்கிய காரணம் அப்படின்னா வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கரியமில வாயு வந்து அதிகமாக வெளியேறுது. அந்த கரியமில வாயுகளை ரொம்ப சிம்பிளாக ஒருத்தர் தனி மனிதர் தனி ஒரு விவசாயியாக செய்ய முடியும் அப்படின்னா இந்த இட்டேரி காடுகளை வந்து பாதுகாக்கிறது மூலமாக வந்து அவரால் வந்து மேம்படுத்த முடியும். அது அரசாங்கத்தோட பங்களிப்பு என்ன அப்படின்னா வந்து அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் வந்து மனிதர்களுக்கும் அந்த இட்டேரி காடுகளுக்கும் உள்ள தொடர்பை வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இந்த மனிதர்கள் அந்த இட்டேரி காடுகளுடன் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்காங்க, கல்ச்சரல் ஃபேப்ரிக்காக அவங்க ஒரு லிங்கேஜ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா வந்து இப்போது ஹைவேஸில் நிறைய மரநடங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய பணம் செலவு பண்ணி மரங்கள் நடுறாங்க. ஆனால் வந்து மனிதர்களுக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாகுது. என்ன அப்படின்னா வந்து மரங்கள் வந்து அவங்க நட்டு வளர்க்குறனால அவங்க பக்கத்தில் இருக்கிற வயலில் வந்து நிழல் அடிக்குது, அதனால அலிலோபதி எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த அலிலோபதி கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. முக்கியமாக பார்த்தோம்னா புளிய மரம் அந்த மாதிரி மரங்களில் வந்து அதனால் வந்து அவங்க வந்து என்னென்னா அவங்க ட்ரிம் பண்ணி அவங்க மேனேஜ் பண்ணி பாருன்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்து அரசாங்கம் வந்து இந்த மரத்தை கட் பண்ணால் ஐயோ மரத்தை அழிச்சிருவாங்கன்னு பயத்தில் வந்து இவங்க வந்து விடமாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து அவங்களுக்குள்ளே உள்ள ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு விழிப்புணர்வு கூட்டங்களை வந்து நிறைய ஏற்படுத்தணும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். அரசாங்கம் வந்து அவங்க கம்யூனிட்டியாக மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு வர ஒரு திட்டங்கள் தான் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய திட்டங்கள் எந்த திட்டங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் சமூகத்தை சார்ந்து போயிருக்க திட்டங்களோ அதெல்லாமே நல்ல முறையில் முன்னேற்றம் வெற்றி அடைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், இல்லை கல்வியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சமூகத்தோட ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய கட்டாயம் வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. அந்த சமூகத்தோட ஒன்றிணைந்ததுக்கு இட்டேரிகளின் நன்மைகள் தீமைகள் அதோட மேம்பாடுகள் அதற்கு மனிதர்களுக்கும் இட்டேரிக்கும் உள்ள கல்ச்சரல் லிங்கேஜஸ் அதெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும்.
நல்ல அருமையாக டீட்டெயிலாக நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க விரிவாக. இப்போ நம்ம மாநில தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இட்டேரி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய, ஏன்னா இதுதான் இட்டேரி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொன்னதை வச்சே நம்ம நேயர்கள் புரிஞ்சிருப்பாங்க இதுதான் இட்டேரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இட்டேரி சூழியல் மண்டல காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது, இல்லை இந்த இது வந்து இருந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த மாவட்டங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
நான் இங்கே அந்த தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணும்போது வந்து பயணங்களிலும் சரி நாங்கள் இந்த மாதிரி சூழியல் வல்லுநர்களோடு நம்மளை பேசும்போதும் வந்து பார்த்தோம்னா வந்து கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், சேலம், நாமக்கல் இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி சில பேச்சஸில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இது வந்து அதிகமாக இருந்து அது வந்து ரொம்ப குறைஞ்ச மாவட்டங்கள்னு சொன்னால் இந்த மேற்கு பகுதி மாவட்டங்கள். அதே காவேரி டெல்டா ரீஜனில் வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே அந்த இடத்துல வந்து குறைவு. அந்த தென் மாவட்டங்களில் வந்து இன்னும் சில இடங்களில் வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் வந்து இந்த புரிதல் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி மயில் தொல்லை மயிலுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனில் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா அதிக தொல்லை கொடுக்கறது பார்த்தோம்னா வந்து எங்கெங்கெல்லாம் இட்டேரி காடுகள் வந்து அழிஞ்சு போச்சோ அந்த இடங்களில் அதிக தொந்தரவுகள் இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா சில தென் மாவட்டங்களில் இருக்கிறனால கொஞ்சம் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மயில்கள் பெருகிறதுனால வந்து அவங்க வந்து சிறுதானியங்களை வந்து கல்டிவேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. ஆனால் இந்த இட்டேரி காடுகளுக்கும் சிறுதானியங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்கேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா இந்த இட்டேரி காடுகளில் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு இட்டேரி ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா அடுத்து விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா காற்று வந்து மைல்டாக ஃபில்டர் அவுட் பண்ணி மைனியூட்டாக போகும். அதனால் பார்த்தோம்னா பாலினேஷன் வந்து பெரும்பாலும் நம்மளோட சிறுதானியங்களால் மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாக நடக்கும். அது இல்லாமல் இயற்கை அந்த மில்லெட்ஸ் வந்து பார்த்தோம்னா முக்கால்வாசி அனிமல்களுக்கு வந்து எடிபிளாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு ஜீவராசிகளுக்கு வந்து இது உதவிகரமாக இருக்கும். இந்த உதவிகரமாக இருக்கிறனால வந்து பார்த்தோம்னா சில விலங்குகள் வந்து பார்த்தோம்னா அந்த இயற்கை சூழ்நிலையை வந்து மேம்பட செய்கின்றன. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நிறையன்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு இருக்கிறது. ஆனால் நான் நம்ம பார்க்கும்போது வந்து அது நரி அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் யாராலும் இன்றைக்கி கண்ணில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த நரிகளுக்கு புகலிடமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த இட்டேரி காடுகளாக இருக்கும். இட்டேரி காடுகளின் அழிவும் நரிகளின் அழிவும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரொபோர்ஷனேட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா தேவாங்குக்காக வந்து அரசாங்கம் வந்து பெரிய முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வருது. அந்த இட்டேரி காடுகளில் வந்து பார்த்தோம்னா சில கீழே வந்து பார்த்தோம்னா செடித்தலைகள் கீழே விழுந்து கிடக்கனால அதனால் பூச்சிகள் நிறைய பெருக்கம் அடைகிறது. அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தவளை வருகிறது, தவளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பாம்பு வருகிறது, பாம்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மயில் வருகிறது, மயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நரிகள் போன்ற விலங்கினங்கள் வருகின்றன. இது ஒரு உணவு சங்கிலியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் வந்து பார்த்தோம்னா நிறைய அழியும் தருவாயில் இருக்க தாவரங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி விலங்கினங்களும் நிறையா இருக்குது. இதை பற்றி வந்து பெருசாக டாக்குமெண்டேஷனே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சோகமான சூழ்நிலை வந்து இன்றைக்கி இருந்து இருக்கிறது
சார். இப்போ வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இட்டேரி காடுகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து அல்லது ஒரு கிராம இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நீடித்த ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. இப்போ வந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் உள்ள அந்த பகுதியாக மாறுது, நீர்வளம் கிடைக்குது, அப்புறம் மண் வளத்தை பெருக்கிறதுக்கு சாயில் ஃபெர்டிலிட்டியை கொடுக்குது. அப்புறம் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு இயற்கை ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்பு அரணாக அது பயன்படுது. இப்போ ஒரு விவசாயம் பண்ணியிருப்பாங்க, காற்று நிறைய வரும்போது அது செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவனும் அதை தடுக்குது. அப்படி வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ இதை பற்றியுடைய விழிப்புணர்வை நம்ம எப்படி கொண்டு போகிறது? இப்போ இந்த இட்டேரிங்கிற வார்த்தையே வந்து இப்போ தான் நேயர்களே எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக. இப்போ இதை எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இதுக்கு என்ன மாதிரியான செயல் திட்டங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஏற்கனவே அரசிடம் இது சார்ந்த எதுவும் திட்டங்கள் இருக்குதா, எப்படி விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்துறது?
இட்டேரி காடுகளில் வந்து நம்ம வந்து நான் வந்து அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்து நான் பற்றி அதிகமாக திங்க் பண்ணது வந்து எப்படின்னா 2013-14 அந்த காலகட்டங்களில் நான் வந்து வனவில் முடித்து வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையில் வந்து எனக்கு வந்து ஒரு தீசிஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த தீசிஸ் அந்த டெசர்டேஷன் ஒர்க்கில் நான் வந்து தேடி டாபிக் தேடும்போது ஏன் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சின்ன லெவலான பயோடிவர்சிட்டின்னு டாக்குமெண்ட் பண்ணோம். அதுக்குள்ள பேர்கள் என்ன அப்படின்னு தேடி அலையும்போது எனக்கு இட்டேரின்னு சொல்லி காட்டுது. இதே இட்டேரிகளை வந்து அடைப்பு காடுகள்னு சொல்லுவாங்க, ஒழுங்குன்னு சொல்லுவாங்க, பல பேர்களில் வந்து அழைக்கப்படுது. இப்போ வந்து நிறைய பேர்களில் வந்து அங்கங்கே வட்டார வழக்கில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இட்டேரிங்கிறது வந்து பிரதானமாக வந்து கொங்குநாடு அந்த பெல்ட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே அடைப்பு காடுகள்னு சொல்கிறாங்க, சில இடத்துல வேலி காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காடுகள் வந்து பார்த்தோம்னா வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து செய்யுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஸ்டடி பண்ணணும். இப்போ வந்து ரிமோட் சென்சிங் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. இந்த ரிமோட் சென்சிங் டெக்னாலஜியில் 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது, 100 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை எஸ்டிமேட் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த எதனால வந்து இதுக்கு அப்போ இருந்த சூழ்நிலைகளுக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா? கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்களுக்கு காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டடியில் வந்து முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த இட்டேரி காடுகள்னால மனிதர்களுக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதனால் விட்டேரிகளுக்கு வந்து விவசாயிகளுக்கும் விட்டேரிகளுக்கும் உள்ள ஏதாவது நன்மைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த நன்மைகள் இருக்கு, கண்டிப்பாக நன்மைகள் வந்து இருக்கிறது. அந்த நன்மைகளுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு விவசாயிகளும் ஒரு ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து ஏற்படுத்த வேண்டும். அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா தமிழக அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி இன்றைக்கி வந்து வேளாண்மை மற்றும் உணவு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ரோம் எஃப்ஏஓன்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களும் சரி மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே இன்றைக்கி வேளாண் சூழலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த இந்த லோக்கலாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்தணும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அரசாங்கம் வந்து இதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்து இதை வந்து கம்யூனிட்டி ட்ரிவன் சமூகத்தை வச்சு அதை அந்த டெவலப் பண்ணுற ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்ட்ரிஞ்சென்ட்டு ரெகுலேஷன்ஸ் வந்து அதிகம் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட சூழ்நிலைகளுக்கு அவங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு வந்து தேவைப்படுதுன்னா அவங்க ஒரு நாமினல் ஃபீ மேபி 1 ரூபாவோ 2 ரூபாவோ அவங்க கட்ட சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து அந்த ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக பேமெண்ட் ஃபார் ஈக்கோ சிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 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 வகையில் வந்து சில தொண்டு நிறுவனங்களை வந்து ஏதாவது ஒரு பணமாக கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து இன்றைக்கி கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்கானிசம்ஸ் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் வந்து கொண்டுட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி விவசாய நிலங்களில் கார்பனை சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருளாக வந்து இட்டேரி வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த இட்டேரி வேளாண் சூழலுக்காக வந்து கார்பன் எஸ்டிமேட் பண்ணி அவரோட கிரெடிட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து வேளாண்மை சார்ந்த உழவர்களுக்கும் ஒரு சிறு வருமானம் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து இயற்கை சூழ்நிலைகளும் வந்து பாதுகாக்கப்படும். இன்றைக்கி வந்து பாரம்பரிய விவசாய முறைகள் வந்து இன்றைக்கி வந்து கையில் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த பாரம்பரிய விவசாய முறைகள் நமக்கு இந்த உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா வந்து பலதரப்பட்ட பயிர்கள், அதாவது பல அடுக்கு பயிர்கள். ரெண்டாவது வந்து அங்கக ஊட்டப்பொருட்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து பூச்சி விரட்டிகள் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. பூச்சி விரட்டிகள் இன்றைக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பூச்சி விரட்டிகள் தயார் பண்ணி விற்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகிறது. அதனால் வந்து இட்டேரி காடுகள் இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்சைடு த ஃபார்ம் வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் முயற்சி பண்ணி கொண்டுட்டு இருந்தது. பிட்வீன் த ஃபார்மு இல்லை பிட்வீன் த வில்லேஜஸ்ஸு அதுக்கு வந்து இட்டேரி காடுகள் வந்து மிகப்பெரிய பங்கு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும். அதற்காக அரசாங்கத்துக்கு வந்து சில தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு உள்ள அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியும். அவேர்னஸ் ஒன்று தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு இது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மெக்கானிசமாக அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும்.
ரொம்ப விரிவாக நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ இட்டேரி காடுகள் இல்லாத பகுதி ஒரு பேரன் லேண்டு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து நீர்வளம் கம்மி. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அல்லது மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அல்லது தன்னார்வ நிறுவனங்கள் அவங்க வந்து அந்த இடத்த இட்டேரி காடுகளாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு கூட அப்படி நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும், ஒரு இட்டேரி காடு உருவாக்குவதற்கு நாம் என்ன முன்னெடுப்புகளை செய்யணும், எப்படி அதை அந்த வெறும் லேண்டு மட்டும்தான் இருக்குது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன மாதிரி பண்ணணும்?
நான் எனக்கு இந்த கேள்வியை கேட்கும்போது வந்து என்ன எனக்கு ஒரு ஞாபகத்தில் வருதுன்னா நம்ம எதையாவது வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்படுறேன். அப்படி தான் எனக்கு வந்து ஞாபகத்தில் வருது. இப்போ வந்து ஒரு விவசாயியோ இல்லை ஒரு சுயஉதவி குழுக்களோ இல்லை யாராவது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வந்து வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய முதல்ல கலைக்கொல்லி மருந்துகளை வந்து அடிக்கிறத வந்து தவிர்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம இட்டேரிகளுக்காக ஒரு வயலுக்கும் இன்னொரு வயலுக்கும் இடையில நம்ம ஒதுக்கி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து வரக்கூடிய வெஜிடேஷன் அப்படியே விட்டுறது நல்லது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா
அதில் வளர்ற செடியை அப்படியே
எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம வேணுமா வந்து ஒரு வயலுக்கு இன்னொரு வயலுக்கும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கிராஸ் ஆகி போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். மற்ற இடங்கள்ல வந்து அப்படியே சும்மா விடும்பது மூலமாகவே இட்டேரி காடுகள் ஸ்லோவாக காலப்போக்கில் அது டெவலப் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது வந்து பார்த்தோம்னா ஒரு 6-7 வருடங்கள் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இட்டேரி காடுகள் வந்து இயற்கையாகவே வந்துடும். அதுதான் வந்து நிலையானதும் கூட. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை வந்து இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான வனச்சூழலில் அதிகம் டிஸ்டர்ப் ஆகாத இடத்துல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விதைகள் என்ன மரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து விதைகள் எடுத்துகிட்டு வந்து நடலாம். அது ஒரு இந்த இயற்கையான இட்டேரி சூழ்நிலை காடுகளை வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தி சீக்கிரமாக வர வைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னாவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல சீட்ஸை கொண்டு வந்து வளர்த்து விட்டுரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
இப்போ வந்து நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை இட்டேரிங்கிறது ஒரு அருமையான ஒரு சூழியல் மண்டல காடு. ஸோ அது மூலமாக மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. சமூகத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் அதை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி கால சூழலில் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகை, அடுத்தது பொருளாதார மேம்பாடு, இந்த மாதிரி தொழிற்சாலை மயமாக்கல், இது எல்லாம் நிறுவன மயமாக்கல், இந்த மாதிரியான ஒரு அடுத்த ஒரு பெரிய ஒரு பரிணாம நிலையை நோக்கி நம்ம நாடு நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பொருளாதாரத்தில் உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்துல இருக்கிறோம். இப்போ அடுத்தது 3வது போயிடுவோம், அப்புறம் 1வது வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இட்டேரி காடுகள் வந்து இருக்கிறது வந்து அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துடலாமா? ஏன்னா நிறைய இடங்கள் வந்து மனைக்கட்டுகளாக மாறிட்டே வருது. அப்புறம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் உருவாகிருச்சு. நீர்வள ஆதாரங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இது எப்படி நம்ம வந்து சாத்தியப்படுத்து? ஏன்னா நம்ம முன்னாடி இப்போ இட்டேரியை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட போகும்போது அங்கேருந்து வரக்கூடிய எதிர்கேள்வி இப்படியாக தான் இருக்கும். அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம்?
கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்தோம்னா வந்து விவசாய முறைகளில் இருந்து அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் இயந்திரமயமாக்கலுக்கு உட்பட்டு அவங்க வந்து முக்கால்வாசி பாப்புலேஷன்ஸ் வந்து வில்லேஜ் லைஃப்லேருந்து ரூரல் அர்பன் லைஃபுக்கு மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது சாத்தியம். ஏன் அப்படின்னா வந்து அவங்களோட லேண்ட் ஏரியா பெருசு. இன்றைக்கி அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களும் ஒரு காலத்தில் வந்து விவசாயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனால் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலமாக வந்து நிறைய மக்களை வந்து அவங்க நகரப்புறத்துக்கு வந்து ஈர்த்துட்டாங்க. அதனால் வந்து பின்விளைவுகளை இன்றைக்கி நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தோம்னா வந்து மே மாதத்தில் ஏகப்பட்ட மழை பெய்யுது. இது மழைக்காலமாக இல்லை கோடையா அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேப்பாலை வீசுது. இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து நம்மளோட டிஸ்கஷன்ஸில் பார்க்கோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்டர் கவர்மெண்ட் லெவலில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா வந்து பொல்யூட் பண்ணது வந்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகள் சீனா போன்ற மிகப்பெரிய நாடுகள் தான் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு குற்றச்சாட்டு இந்திய அரசாங்கத்தின் தரப்பில் வந்து வைக்கிறாங்க. ஆனால் வந்து இது ஒரு பக்கம் போனாலும் நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரைச்சு மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் பெருகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணமும் இருக்குது. இது என்ன டெம்பரேட் இந்த ட்ராபிக்கல் லெவல் சுச்சுவேஷனில் வந்து நல்ல நிலம், நல்ல மரம், நல்ல உணவு, நல்ல இயற்கை சூழ்நிலையில் இருக்கும்போது வந்து மனிதர்களோட பாப்புலேஷன் அதிகமாகிறது நார்மல் தான். ஆனால் இந்த மனிதர்களை வந்து இன்றைக்கி வந்து இந்திய அரசாங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய நகரமயமாதலுக்கு வந்து உட்படுத்தி கொண்டு வருகிறது. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா மக்களையும் வந்து நகரத்துக்குள்ளே போட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்மளால் இன்றைக்கி வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. இதை தான் வந்து அரசாங்கங்கள் வந்து இன்றைக்கி என்ன எடுக்குது அப்படின்னா வந்து சில ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமாக சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் வந்து இவங்களை வந்து இயற்கை வழி விவசாயத்தை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட 1980களிலிருந்தே பெரிய முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. அதை தான் வந்து நம்மளோட ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு டிகிரி ஆஃப் எக்கனாமிக் ரியலைசேஷனை வந்து அட்டன் பண்ணிட்டாங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலமாக. ஆனால் நம்மளும் அதே இண்டஸ்ட்ரியலைசேஷனை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வந்து பூமி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அவ்வளோ பெரிய சீர்கேடுகளை வந்து கொண்டுட்டு வரப்போகுது. அப்படி இப்போ ஒரு பக்கம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் கூட பண்ண முடியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இயற்கை வழி விவசாயத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதாவது சில சூழ்நிலைக்கு அந்தந்த லோக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விவசாய முறைகளை வந்து பின்பற்றி அதில் வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை வந்து மற்றவங்களுக்கு மாற்றி கொடுக்கும்போதும் சரி, அதனால் நமக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் பெருகும், நம்மளோட பொருளாதார வளத்தையுமே வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதே சமயத்தில் இன்றைக்கி மாறி வரும் காலநிலை சூழ்நிலைக்கு வந்து இந்தியா வந்து நிறைய கமிட் பண்ணியிருக்கு. 1970க்குள்ளே வந்து கார்பன் நியூட்ரல்னு சொல்லி சொல்லுது. ஆனால் கார்பன் நியூட்ரல் கொண்டுட்டு வரதுக்கு வந்து இந்த இட்டேரி காடுகளை வந்து பாதுகாக்கிறது மூலமாக சின்ன கிராஸ் ரூட் லெவலில், சின்ன ஒரு விவசாய லெவலில் நம்ம வந்து அந்த கார்பன் நியூட்ரலை வந்து ஒரு விவசாய லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள ஆன்சர்.
மேலை நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜெர்மனி, அமெரிக்கா, மற்ற ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த நாடுகளில் வெளியாகிற கார்பனுடைய அளவு சதவீதம் வந்து நம்ம இவ்வளவு மக்கள் தொகை இருந்தும் ஆகிற கார்பனுடைய சதவீதம் மிக குறைவு. நம்ம வெளியாக்கிற கார்பனுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் அது வந்து இந்த சூழியல் மண்டலத்தை வந்து எந்த வகையிலும் பாதிக்காது. ஏன்னா நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போனோம்னா அடுத்த ஒரு வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு நல்ல காற்றையும் நீரையும் ஒரு நல்ல சத்துள்ள உணவுகளையும் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கறதுக்கும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்கினங்கள் அவற்றை அந்த சூழல் மண்டலத்திலே பாதுகாக்கக்கூடிய ஒரு முறையையும் இந்த இட்டேரி காடுகள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம இந்த இதிலிருந்து நம்ம பேசுனதுலேருந்து தெரிய வருது. இப்போ இது சம்பந்தமாக இப்போ நீங்கள் முனைவர்பட்ட ஆய்வுக்காக இதை பற்றி நிறைய ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு முன்னோடியாக வேறு யாராவது இந்த டாப்பிக்கில் பண்ணியிருக்காங்களா, இந்த இதை எடுத்து பண்ணியிருக்காங்களா, இது சம்மந்தமாக ஏதாவது புத்தகங்கள்லாம் வந்திருக்குதா?
நான் வந்து புத்தகங்களை வந்து தேடி அலைகிறேன், இன்றைக்கியுமே வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சில ஆர்டிகல்ஸ் ஜேர்னல்ஸ் வந்து நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா 1987 எழுதின ஒரு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கார். அந்த கட்டுரைக்கு அப்புறமாக தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய மரங்களை பற்றி வெளியீடுகளை
இல்லை, இட்டேரி காடுகள் பற்றி வெளியே வரல.
அடுத்து வந்து பார்த்தோம்னா சில பேராசிரியர்கள் வந்து பார்த்தோம்னா வந்து தவளைகளை மட்டுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து ஊர்வனைகளை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, பறவைகளை மட்டுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஹோலிஸ்டிக்காக இந்த இது ஒரு ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற லெவலில் வந்து பெருசாக ஆராய்ச்சிகள் எதுவும் போகவில்லை. ஆனால் அது இல்லாமல் வந்து இப்போது ஸ்லோவாக வந்து மற்ற தன்னார்வ தொண்டர்களும் இயற்கை சூழியலாளர்களும் பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து சில இடத்துல அசோகா ட்ரஸ்ட் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரின்னு சொல்லக்கூடிய பெங்களூரில் இருக்க ஒரு நிறுவனம், அங்கே இருக்கக்கூடிய இட்டேரி போல உள்ள ஒரு ஒரு சூழியல் மண்டலத்தை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வராங்க. இப்போது அந்த அவங்க படிச்சுட்டு வர்றது வந்து பார்த்தோம்னா விலங்கினங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு வராங்க. இப்போது நிறைய பறவை இனங்கள் வந்து இப்போது இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பேர்டை பற்றி படிக்கும்போது வந்து இந்த காடுகளை கொஞ்சம் கவர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து நிறைய பெருகணும், நிறைய பேர் படிக்கணும். அப்படி படிக்கும்போது வந்து பார்த்தா சிறப்புகள் என்ன, இதனால் மக்களுக்கு என்ன நன்மைகள் உருவாகும் அப்படிங்கிறத வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணும், சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி அதை டாக்குமெண்டேஷன் பண்ணும். ரெண்டாவது வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் போயிட்டு அவங்ககிட்ட ஒரு டேட்டா கேட்கும்போது வந்து மிக பெரிதாக எந்த ஒரு டேட்டாவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சவாலாக இருக்கிறது. மூன்றாவது வந்து ஒரு விவசாயிகள் நிலைகளில் போயிட்டு இந்த மாதிரி மரங்கள் நீங்கள் வளர்க்கலாம், வளர்க்குறனால இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில அந்த 50 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து அவங்க சொல்லும்போது பார்த்தோம்னா நிறைய அவங்களோட சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நல்ல ரீதியில் வந்து விளக்குறாங்க. அதே ஒரு 30 வயசில் இருக்கிற ஒரு 20 வயசில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன விவசாயிகள்கிட்ட சிறு வயது விவசாயிகிட்ட பேசும்போது அவங்கள்ட்ட அவங்க என்னங்கிறத சொல்கிறதே ரியலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வந்து அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா ஒரு ஜான் வயிற்றுக்காக நாங்கள் பாடுபடுறோம், அந்த பாடுபடும் போது இந்த இயற்கை சூழ்நிலையில் காடுகள் இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க மிகப்பெரிய கேள்வியாக வைக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில்கள்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய விழிப்புணர்வுகளும் பட்டறிவு பயணங்களும் கலறிவும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள வினங்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை.
உங்களுடைய ஆய்வுக்காக நீங்கள் நாமக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருக்கீங்க, போயிட்டு இட்டேரி காடுகளை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுடைய அனுபவம். நீங்கள் இந்த இட்டேரி காட்டுக்கு இந்த கள ஆய்வு பயணத்துக்கு போகும்போது நீங்கள் பார்க்காத இதுவரைக்கும் பார்க்காத அல்லது கேள்விப்படாத, நீங்கள் ஏற்கனவே வனவியல் படித்ததுனால இந்த மரத்தையோ இந்த செடியோ நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஏதாவது நீங்கள் புதுசாக பார்த்துருக்கலாம், இல்லைன்னு ஒரு விலங்கை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், அப்படியே உங்களுடைய அனுபவம் இந்த களை பயணத்தில்.
எருமைப்பட்டி வட்டாரத்தில் வந்து நான், எருமைப்பட்டிங்கிறது ஒரு வட்டாரம் நாமக்கல் மாவட்டத்தில், அதில் வந்து இட்டேரி காடுகளுக்காக நான் வந்து படிக்கும் இட்டேரி வேளாண் சூழியல் காடுகளை படிக்கிறதுக்காக நாங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கும்போது நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பெரிய மரத்தை பார்த்தேன். அந்த மரத்தை எனக்கு தெரிஞ்ச வரைச்சும் அவ்வளோ பெரிய மரத்தை வந்து நான் பார்த்ததில்லை. எப்படின்னா ரெண்டு பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வம்பார மரம், ஏன்னா வம்பார மரங்கிறது வந்து ஒரு அழியக்கூடிய ஒரு மரம். அந்த மரங்களை
நம்ம இங்கே இந்த மாவட்டத்தில் என்ன,
இந்த மாவட்டத்துலேயும் இருக்குது, இந்த இங்கே இருக்க மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா மம்பட்டிக்கு பிடி போடுறதா இருக்கட்டும், ஒரு அருவாவுக்கு வந்து பிடி போடுறதா இருக்கட்டும், இந்த மரங்களை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்க்கும்போது வந்து அரிமளம், அறந்தாங்கி இந்த வட்டாரங்களில் வந்து அந்த வம்மர மரங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும்போது மரங்கள்லாம் நான் சாமியில் இப்போ மர அறுப்பு சாலைகளில் நான் போய் பார்க்கும்போதும் சரி, இல்லை ஜென்ரலாக நம்ம வந்து கலப்பயணங்களுக்கு போகும்போதும் சரி அவ்வளோ பெரிய மரங்களை வந்து பார்த்ததில்லை. என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பெரிய மரங்களாகவே விடுறதில்லை, ஏன்னா அது மரங்களுக்கு உள்ள டிமாண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு கையளவு இருக்கக்கூடிய ஒரு வம்பர மரத்தோட பொடி வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாலேயே நான் சொல்லக்கூடிய ரேட் வந்து கிட்டத்தட்ட 400 ரூபா, ஒரு மலம் இருக்கக்கூடிய 2 மலம் இருக்கக்கூடிய ஒரு மம்மட்டிக்கு கைப்பிடி பயன்படுத்தக்கூடிய ஒரு மரத்தோட விலை அது அதிகமான விலையாக இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா வந்து அந்த மாதிரி மரங்கள் வந்து இட்டேரி காடுகளில் இன்னமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். இது வந்து பார்த்தோம்னா இந்த மரங்கள் இருக்கிற கிட்டத்தட்ட அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதை வந்து எங்களோட எங்களோட பண்ணையின் அடையாளமாக நாங்கள் வச்சுருக்கிறோம், இதை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா லோக்கலில் அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்கொயர் கிலோமீட்டரில் அதோட சின்ன சின்ன சீட்லிங்ஸ் வந்து பார்க்க முடியுது. அந்த ஒரு மரங்கள்னால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு மரம் மட்டும்தான் ஃப்ளோரிங் அண்ட் ஃப்ரூட்டிங்கில் இருக்கிறனால இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ரெண்டாவது வந்து சில விலங்கினங்கள் வந்து இன்னமும் பார்க்க முடிகிறது. இப்போ பார்த்தோம்னா வந்து பாம்புகளில் வந்து நிறைய ரகங்கள் வந்து பாம்புகள் வந்து இன்னமும் அந்த இட்டேரி காடுகளில் இருக்கிறனால அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் மற்ற இடங்களில் வந்து பாம்புகள் நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கொஸ்டினேரில் கேட்கும்போது வந்து இட்டேரி காடுகள் இல்லாத ஏரியாலையும் மற்ற ஏரியாலையும் கேட்கும்போது வந்து பார்த்தோம்னா இட்டேரி காடுகள் இருக்கக்கூடிய விவசாயிகள் வச்சுருக்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து நாங்கள் பாம்பு பார்த்துருக்குறோம், எப்போ பார்த்தீங்க அப்படின்னு இன்டர்வல் கேட்கும்போது பார்த்தோம்னா ஒரு 3-6 மாதத்துல டைம் இன்டர்வலுக்கு சொல்கிறாங்க. அதே மற்ற ஏரியாவில் போய் கேட்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சொல்றது இல்லை. இதுதான் நான் வந்து ஒரு டிஃபரன்ஸ்னு போய் பார்க்குறேன்.
அப்போ அப்புறம் நம்ம விலங்குகளுக்கும் அரிய தாவரங்களுக்கும் ஒரு புகலிடமாக இந்த இட்டேரி காடு வந்து விளங்குது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, அதாவது இதை வளர்க்கறது மூலமாக நமக்கு வந்து நிறைய ஒரு பயனுள்ள உணவு ஆதாரம் ஒரு பகுதியாகவும் இந்த காடுகள் பயன்படும் அப்படின்னு. என்ன மாதிரியான இப்போ நம்ம நீங்கள் ஏற்கனவே பழங்கள் சொன்னீங்க, காய்கறிகள் அதில் வருமா? அதை காட்டு தாவரமாக வரும். இப்போ சுண்டைக்காய் அந்த மாதிரி?
கண்டிப்பாக கண்டிப்பாக சுண்டைக்காய் இருக்கிறது, சிறகாவரை இருக்கிறது, பட்டாவரை இருக்கிறது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி பாரம்பரிய ரகங்கள்னு சொல்லிட்டு விதைகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம வயலில் ஊன்றாங்க. சில 90% நிறுவனங்கள் வந்து செஞ்சிட்ருக்குது. இந்த மாதிரி காய்கறிகள் வந்து இயற்கையாகவே இட்டேரி சூழல் அமைப்புகளில் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னக்கீரை, முஸ்டக்கீரை அப்படின்னு கீரை ரகங்களும் இருக்கிறது. இப்போது பீரண்டை, நன்னாரி இந்த மாதிரி கிழங்கு வகைகளும் வந்து நிறையா இருக்கிறது. இதை பற்றி இன்னும் டாக்குமெண்டேஷன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கள்ளிப்பழங்கள்லேயே வேறு வேறு ரகங்கள் கள்ளிப்பழங்கள்லாம் இருக்குது. ஒன்று சப்பாத்திக்கல் இருக்கும், இன்னொன்று வந்து நட்சத்திர கல் சப்பாத்திக்கல் நட்சத்திர கல்லியோட பழங்கள் இருக்கிறது. அது மனிதர்கள் வந்து உண்ணக்கூடிய உண்ணத்தகுந்த பழங்கள்லாம். இன்றைக்கி வந்து டிராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அப்கிரேடட் வெர்ஷன் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் வந்து ஆக்குபை பண்ணி,
அது நிறைய பேருக்கு கள்ளியிலிருந்து கள்ளி
பழங்களில் வந்து நம்ம எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரியும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்சு. அது கொஞ்சம் வயதானவங்களுக்கு, கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் அதை வந்து சாப்பிட முடியும். அதனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி இனங்கள் இப்போ பார்த்தா
அதோட தொடர்புடைய
பட்டாம்பூச்சி இனங்களே வந்து பார்த்தோம்னா நிறைய பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு அது இல்லாமல் ஊர்வனங்கள், இப்போ வந்து பவளசியான்னு சொல்லுவாங்க, தேல் இருக்கும், தேலோட அப்கிரேடட் வெர்ஷன் இப்போ தேல் இருக்கும், பூரான் இருக்கும், பவளசியான்னு சொல்லிட்டு கலர்டாக இருக்கும், உடைக்கான்னு சொல்லக்கூடிய நம்ம ஊர் ஓனான் இருக்கும், ஓனான்லேயே கலரலான ஓனான்கள் அந்த இட்டேரி காடுகள்,
அதாவது பச்சை நிறத்தில் இருக்கிற ஓனான்கள்லாம் ரொம்ப அரிதாக
போயிட்டு இருக்கு. அது மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து இருக்குது. நமக்கு உணவு பல உணவுகள்னு பார்க்கும்போது இப்போ கீரைகளில் வந்து பார்த்தோம்னா முருங்கைக்கீரைங்கிறத இன்றைக்கி அரிதாகி வந்துட்டு இருக்குது. இப்போது அது இல்லாமல் பார்த்தோம்னா வந்து நிறைய பழமரங்கள் அதெல்லாம் வந்து நம்ம டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து அதிகம் இல்லை. மக்கள்கிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரிட்ரைவ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி இதெல்லாம் உண்ணத்தகுந்த மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தோம்னா வந்து இயற்கை சூழலுக்கு வந்து நிறையா பூச்சி விரட்டிகள் தயாரிக்கப்படணும். அந்த பூச்சி விரட்டிகளுக்கு பார்த்தோம்னா எட்டி மரம்னு ஒரு மரம் இருக்குது. அது ரொம்ப கொடிய விஷயமுள்ள மரம், விஷமுள்ள மரம். அதே பார்த்தோம்னா வந்து அரளி மரங்கள் இருக்கிறது. அந்த அரளி மரங்கள் பார்த்தோம்னா விஷமுள்ள மரம், நுணா மரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இருந்து நமக்கு வந்து பூச்சி விரட்டிகள் வந்து பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி பலதரப்பட்ட மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழலில் வந்து நமக்கு வந்து நிறைய உணவுப் பொருட்களை வந்து கொடுக்கும்.
இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இட்டேரி காடுகள் குறித்த தகவல்கள் நீங்கள் படித்த வனவியல் கல்லூரியிலையோ அல்லது வேளாண்மை சார்ந்த கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகங்களிலையோ எங்கேயாவது பாடமாக இருக்கா சார் இது?
நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலங்கள் வேளாண்மை கல்லூரிகள் வந்து பயணித்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த 6 வருடங்கள் வந்து வேளாண்மை கல்லூரியில் உள்ள பேராசிரியர்களுடன் நெருங்கி தொடர்பில் இருக்கிறேன். அவங்க சிலபஸ் எல்லாம் எப்பப்போலாம் ரிவைஸ் ஆகுதோ அப்போலாம் நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறேன். ஆனால் வந்து இந்த 12 வருடங்களில் இட்டேரி அப்படிங்கிறதோ இல்லை இயற்கை சூழியல் சார்ந்த வேளாண்மை முறைகளை பற்றி அதிகம் வந்து வந்துட்டுருல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து 2018 வந்து இயற்கை வழி விவசாயங்களை வந்து ஊக்குவிக்கிற போது இப்போது சில கல்லூரிகள் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது ஒழிஞ்சு, அது வந்து ஒரு முழுநேரமாக இன்னும் அறிமுகப்படுத்தப்படல.
இது இப்போ நீங்கள் வந்து இதை உங்களுடைய ஆராய்ச்சியை முடித்து அதனுடைய ஒரு தாக்கம் வந்து அது ஒரு பாடத்திட்டமாக வர்றதுக்கு உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வாய்ப்பு வந்து ரொம்ப தொலைவில் இல்லை, ரொம்ப மிக அருகாமையில் இருக்குது. எல்லாருமே வந்து இதை கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிகல்ஸு கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் வந்துகிட்டு இருக்கல. இன்னும் இதை பற்றி விழிப்புணர்வு வரும்போது அதை பற்றி வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நம்ம இட்டேரி காடுகள் குறித்தும் அதனுடைய அமைப்பு, அதில் மக்களுக்கான பங்களிப்பு, அதில் விலங்குகள், தாவரங்கள், பூச்சி இனங்கள், அதில் அந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உள்ள தொடர்பு, நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய மண்ணில் வந்து அதை எப்படி பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ நிறைவாக நம்ம பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, கண்டிப்பாக நம்முடைய இலக்கியங்களில், ஏன்னா நம்ம ஐவகை திணையாக பிரித்து வச்சுருக்கிறோம், முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு, அந்த ஐவகை நிலங்களில் அந்த திணைகளில் இதை பற்றி ஏதாவது வருதுன்னு நீங்கள் எதுவும் உங்கள் ஆராய்ச்சியில் ஏதாவது தேடி பார்த்தீங்களா? இந்த இட்டேரிங்கிறது ஒரு நல்ல தமிழ் வார்த்தையாக தான் இருக்குது, ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும்
நான் தேடி பார்க்கலாம். நான் தேடி கண்டிப்பாக இந்த ஆராய்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னால் இது ஒரு அப்ஜெக்டிவஸாக நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்மளோட இலக்கியங்களில் என்ன இருக்குங்கிறத வந்து படிக்கணும் அப்படின்னுங்கிறத ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த ஆங்கிளில் இருந்து எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு வந்து
ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்,
கண்டிப்பாக கிடைக்கும். இதை சில காவியங்களில், சில கதை புக்குகளில் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம்னு சொல்லிட்டு நம்ம ஐயா எழுதின புத்தகத்தில் வந்து ஒரு மூணு பக்கம் இதை பற்றி விரிவாக எழுதியிருப்பார். எப்படி வந்து ஒரு தாத்தா, அந்த தாத்தாவும் ஒரு பேரனூரில் ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்க வந்து எப்படி அந்த வயலுக்குள்ளே போகிறாங்க, போகும்போது அவங்க
சொல்கிறாரு,
இட்டேரின்னு சொல்லலை, ஆனால் இது வந்து கள்ளிக்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் வந்து என்னென்ன மரங்கள் இருக்கிறது, பூச்சிகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நம்ம மற்ற உள்ள இலக்கியங்களும் சரி, பழங்காப்பியங்கள், கதைகள், புராணங்கள், இதிலெல்லாம் வந்து படிக்கக்கூடிய கட்டாயம் வந்து கண்டிப்பாக படிக்கணும்.
அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்
இருக்கு, கண்டிப்பாக இருக்கு.
இப்போ வந்து கபிலர் வந்து ஒரு லிஸ்டே வந்து சொல்றாரு, தாவரங்கள்,
முல்லை பூக்கு வந்து
பூக்கள் பற்றியுடைய விவரங்கள்லாம் சொல்ற, நிறைய தாவர குறிப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி இட்டேரியினுடைய தகவலும் கண்டிப்பாக நம்முடைய
கண்டிப்பாக
நம்ம தமிழர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்போம். அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியில் நீங்கள் அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா தமிழருடைய வாழ்வியலோட தொடர்பில் இருக்கக்கூடிய இட்டேரி காடுகளினுடைய பெருமைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் உங்களோட பேசினதில், நீங்கள் ஒரு நபார்டு வங்கியினுடைய ஒரு பொறுப்பு அதிகாரியாக மாவட்டத்துக்கு இருந்தாலும், நீங்கள் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளராக இந்த இட்டேரி காடுகள் குறித்து நீங்கள் புதுகை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஆராய்ச்சி வெற்றி பெற எங்களுடைய பண்பலையின் சார்பில் வாழ்த்துக்கள். நிறைவாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல வரும்?
புதுகை பண்பலை மூலமாக நேயர்களுக்கு வந்து, நேயர்களுக்கும் சரி நேயர்கள் முன்னிலே நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல வந்து இந்த ஐடியாவை வந்து எங்களோட பகுதி நேர முதுகலை பட்டம் பெறுவதற்காக வேறு வேறு பல்கலைக்கழகங்களில் போய் சேரும்போது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அதில் வந்து பாலமுருகன் ஐயா பேராசிரியர், துணை துறைத்தலைவர், அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நெறியாளராக இருந்ததுனால அவர் வந்து எடுத்துக்கிட்டார். அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அடுத்ததாக இதை பற்றிய டாக்குமெண்டேஷன்ஸ்ன்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம எழுதியிருக்கிறேன். 2018 வெளியான ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து புதுகை பண்பலை வந்து எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குது. அதற்கு மேலாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய பயணங்கள் வந்து என்னோடய பணி ரீதியாக போகும்போது பார்க்கும்போது உள்ள விஷயங்கள் இதற்கு வந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணியிருக்குது. இந்த வாய்ப்புக்கு அளித்ததுக்கு புதுகை பண்பலையும் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி,
நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை நபார்டு வங்கியின் உதவி பொதுமேலாளர் திரு ஆர் தீபக்குமார் அவர்கள் இட்டேரி அமைப்பு, பயன்பாடு, பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.